Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
And if you've been listening to this program the last few weeks,
கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
I am absolutely sure you've heard God speaking to you.
அப்படி இருக்குமேயானால் கண்டிப்பாக தேவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
Words that God wanted you to hear to bring life to you.
உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரும்படியான தேவனுடைய வார்த்தைகள்.
There's a lot of difference between words of information and words of life.
தகவலுக்கு ஏற்ற வார்த்தைகளுக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு.
Words can be true words, but it may only be information that doesn't help you.
வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட அவைகள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏனென்றால் அவைகள் வெறும் தகவல்கள் தான்.
There's a lot of Bible teaching today which is correct, but it's only information.
இன்றைக்கு அநேக வேத போதனைகள் இருக்கிறது, ஆனால் அவைகள் நேர்த்தியாக இருந்தால் உண்மையாக இருந்தாலும் சரி, அவைகள் தகவலுக்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது.
We must not be satisfied with preaching that is correct. It must give us life.
ஒரு போதனை அது சரியாக இருக்கிறதே என்பதனாலே நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது, அது நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும்.
Supposing I spend half an hour here telling you 2 + 2 = 4.
2 + 2 = 2 சமம் 4 என்பதை அரை மணி நேரம் கூறிக்கொண்டு
3 + 3 = 6.
3 + 3 = 6.
10 + 10 = 20.
10 + 10 = 20.
100 + 100 = 200.
100 + 200 = 200.
And I go on like that for half an hour with different numbers.
இப்படி எண்ணிக்கைகளையே நான் அரை மணி நேரம் சொல்லிக் கொண்டிருப்பேனால்
everything I said is correct.
நான் சொன்னது எல்லாமே சரி,
it's all true.
எல்லாம் மெய்தான்.
But it doesn't help you in your life.
ஆனால் உங்களுடைய ஜீவனுக்கு அது ஏதாவது உதவி செய்திருக்கிறதா?
In the same way,
அதே போல
we can listen to a lot of Bible teaching which is true, but it doesn't help us in our life.
நிறைய வேத போதனைகள் அவைகள் உண்மைதான், ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு அது உதவி செய்வதில்லை.
God did not give us the Bible for us to have information about the truth.
சத்தியத்தை குறித்ததான ஒரு விளக்கத்தையும் தகவல்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தேவன் வேதத்தை கொடுக்கவில்லை.
The Bible says that through God's word I grow.
தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நான் வளர வேண்டும் என்று
வேதம் சொல்கிறது.
பிசாசை நான் ஜெயிக்க வேண்டும்.
So it's very important for us to know God's word in a way that brings life to us.
ஆகவே எனக்கு உள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வரக்கூடிய அளவிலே வேத வசனத்தை நான் அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
Just like we see the need of the Holy Spirit in our life,
எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய தேவையை நாம் உணர்கிறோமோ,
equally we need the word of God in our life.
அதே போல தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவை.
If you turn to the first paragraph of the Bible,
வேதத்தின் முதல் பத்திக்கு நீங்கள் திருப்பியுள்ளானால்,
in verses 1 to 4, Genesis chapter 1,
ஆதியாகமம் 1 அதிகாரம்,
we read there a parable of, that chapter is a parable of salvation.
இந்த அதிகாரம் ரட்சிப்புக்கு ஒரு உவமையாக இருக்கிறது.
Because it says in the beginning how God created everything perfect.
ஆரம்பத்தில் தேவன் எப்படி எல்லாவற்றையும் பூர்ணமாய் நேர்த்தியாய் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1 வசனத்திலே.
And that is how he made man perfect.
இப்படித்தான் மனிதனை நேர்த்தியாய் உண்டாக்கினார்.
And then sin came and made the earth empty.
பாவமானது வந்து பூமியை ஒழுங்கின்மையா வெறுமையாய் மாற்றிவிட்டது.
And dark,
இருளாய் மாற்றிவிட்டது.
And shapeless,
ஒழுங்கற்றதாய் மாற்றிவிட்டது.
And the same thing happened when sin came into the human race.
மனித வர்க்கத்துக்குள்ளாகவும் பாவம் பிரவேசிக்கும் போது இதுவே நடந்தது.
Man empty,
மனிதனை வெறுமையானவனாய் மாற்றிவிட்டது. இருளானவனாய் மாற்றிவிட்டது.
Shapeless, losing the image of God,
ஒழுங்கின்மையாய் தேவ சாயல் அற்றவனாய் மாற்றிவிட்டது.
And then we read,
பிறகு நாம் வாசிக்கிறோம்,
the Holy Spirit moved upon that earth.
பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமியின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்.
And that's what the Holy Spirit has come to earth to do on the human race, to bring them back to the image of God.
தேவ சாயலுக்கு மீண்டுமாய் கொண்டு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது மீண்டுமாய் மனிதர்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார்.
Not only the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல,
verse 3 it says God's word went out.
3 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு
சென்றது.
வெளிச்சம் உண்டாக கடவுள்.
And again in verse 6, God's word went out.
வசனத்திலே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு
சென்றது. Again in verse 9, another word from God.
9 வசனத்திலே இன்னொரு வார்த்தை.
Verse 11, another word from God.
11 வசனத்திலே இன்னொரு வார்த்தை.
Verse 14, another word.
14 வசனத்திலே இன்னொரு வார்த்தை.
And verse 20, another word.
20 வசனத்திலே இன்னொரு வார்த்தை.
Again and again you find verse 24.
24 வசனம்.
Verse 26.
26 வசனம்.
And verse 29.
29 வசனம்.
God said.
தேவன் சொன்னார் என்று வந்து கொண்டே
இருந்தார். All this time the Holy Spirit is also operating.
இந்த எல்லா நேரங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவரும்
கிரியை. What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
When God's Spirit and God's Word jointly operated on this chaotic earth.
இந்த குழப்பம் நிறைந்த இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆவியானும் இணைந்து கிரியை செய்யும்பொழுது,
it became so beautiful that even God himself could certify in verse 31, very good.
31st vasanathile devane natchaatchi kodukka koodiya alavukku adu megum alagaana
oru bhoomiya maari vittu. We certify something very good, that itself is a great thing.
Nama name ondru nalladhu endru natchaatchi koduthal aduve periya kaariyam.
When God says very good,
anal devan megavum nalladhu endru sollum bodhu,
what a wonderful thing it is.
Adu evlo arumiyaanadha irundhirukku.
This parable is that if you allow the Holy Spirit to operate in your life,
parisutha aaviyaanavarai unudaiya vaazhkile kriyai seivadharku anumathithaal,
and you allow the God's word to come to you every day and you receive it every day like we read here,
inge nam vaasikkiradhu pola ovvoru naalum devudaiya vaarthai un nokki varumeyaanal,
you know what will be the result in your life,
unudaiya vaazhkile adrudaiya valigal irukkum.
Full of darkness and sin today,
indrikku urule nee paavathinalum irulinalum nerandirukkalam,
God will change you so thoroughly that he himself will look at your life and say very good.
Unudaiya vaazhkai aandavarai paarthu migavum nerthiya irukkiradhu endru sollakoodiya alavukku un vaazhkai maarividum.
So we can say this first chapter is the whole gospel in a nutshell.
Avve mudhal adhigaram endru suvisesham migandha ratna surukkamai kodukapattirukkiradhu endru sollalam.
The message of the whole Bible is in chapter 1.
Mulu vedathin seidhiyume 1st adhigarathil irukkiradhu endru sollalam.
That man is in a terribly wretched condition,
manidhan migavum nirpandamana nilaiyil irukkiran,
caused by the devil, as we read in verse 2.
இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல பிசாசுனால அப்படியே மாறி
விட்டான். The devil is not mentioned here.
இங்கே பிசாசு சொல்லப்படவில்லை.
But he did something.
ஆனால் அவன் ஏதோ ஒன்றை செய்து விட்டான்.
And that's how he works in our life also.
அவன் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியேட்டர்.
Secretly in a hidden way, we don't even know who did it.
யார் செய்தான் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் அந்தரங்கமாய் அவன் கிரியை செய்கிறான்.
He doesn't come into your house with his horns and hoops and say, "Here I am, the devil, I've come to destroy your life."
நான் வந்திருக்கிறேன், உன் வாழ்க்கை அழிக்க போகிறேன் என்று சொல்லி பெரிய கம்பையும் பல்லையும் வைத்துக் கொண்டு வருவதல்ல.
He comes secretly.
அவன் அந்தரங்கமாய்
வருகிறான். Knowing it,
yaarume ariyaadavaru
knowing it,
yaarum ariyaadavaru
varu, just like he is not even mentioned here,
inge solapadaadhu polave avanum varugiran.
But when you see the chaos and the darkness, you know the devil has done a work.
Halal ange irukkakudiya kudappathiyum iraliyum paarkkumbodhu pisaasu oru kriyai seidhu vittu poyirukkaan endru arindhu kolluveer.
When you see the darkness and chaos in a church, you know the devil has come in there.
Oru sabaiyile irulum kulappamum irukkumbodhu pisaasu ange vandu vittaan
endru arindhu kolluveer. In a home, you know the devil has come in there.
Oru kudumbathile kulappam irukkumbodhu pisaasu ange vandu vittaan endru arindhu kollalam.
And the wonderful message of the gospel is the Holy Spirit and God's word can change the whole picture.
சுவிசேஷத்தின் அற்புதமான செய்தி என்னவென்றால் தேவ ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் காரியத்தை முற்றிலுமாய் மாற்றும்.
So we saw the importance of opening our being to the Holy Spirit of God to come and live there and fill us.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து நம்மை நிரப்ப முடியும் என்பதை பார்த்தோம்.
Equally we need to open our beings to receive the word of God every day.
அதேபோல நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை திறந்து கொடுக்க வேண்டும்.
God did not change everything in a moment.
தேவன் எல்லாவற்றையும் ஒரு சடத்தினை மாற்றி விடவில்லை.
You think that would have been difficult for God?
அது அவருக்கு கடினமா இருந்திருக்குமா?
We need many days to do certain things.
நாம் சில காரியங்களை செய்வதற்கு அநேக நாட்கள் பிடிக்கிறது.
But he created the heaven and earth in a moment with a word in less than 1 second. The entire universe with its millions of stars.
அங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அண்ட சராசரத்தையும் கோள்களையும் அவர் ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்திலே வார்த்தையினால் உண்டாக்கி விட்டார்.
Then what is it so difficult for him to remake this spoiled earth? Why should it take 6 days?
ஆனால் இப்பொழுது அந்த கெடுக்கப்பட்ட பூமியை செம்மையாக்குவதற்கு ஏன் அவர் 6 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்?
He could have done it in a moment.
அதையும் அவர் ஒரு கணத்திலே செய்திருக்கலாம்.
Let everything come back to perfection.
எல்லாமே பூரணத்தை நோக்கி வரக்கூடியது என்று சொல்லியிருக்கலாமே. முடிந்து விட்டது.
But he didn't do it like that.
ஆனால் அது அவர் அப்படி செய்யவில்லை.
Because he was trying to teach us a lesson.
ஏனென்றால் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
But when he tries to change our life,
நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் முயற்சிக்கிறார்.
He doesn't speak in a moment, "Be perfect," and he suddenly become perfect.
பூர்ணவானாய் மாறிவிடு என்று சொல்லி பேசின உடனே நான் பூர்ணவானாய் மாறிவிடுவதில்லை.
No.
இல்லை.
It is a process.
அது ஒரு காரியம் நான் நடந்து கொண்டே இருக்க வேண்டும்.
Step by step by step.
தொடர்ந்தேர்ச்சியா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு.
Each step we have to respond to the word of God.
படிப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பலி கொடுக்க வேண்டும்.
And respond to the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினுடைய கிரியைக்கு நாம் இசைந்து
கொள்ள வேண்டும். And if we keep doing that, one day he will say very good.
இப்படி நாம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாளிலே மிகவும் நல்லது என்று சொல்வார்.
See, the Bible says in 2 Corinthians in chapter 4.
2 கொரிந்தியர் 4 ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
2 Corinthians chapter 4.
2 கொரிந்தியர் 4 ஆம் அதிகாரம்.
And verse 16.
16 ஆம் வசனம்.
It says here our outer man is decaying, but our inner man is being renewed day by day.
எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டும் இருக்கிறான் என்று பார்க்கிறோம்.
After the age of 25.
25 வயதிற்கு பிறகு.
All human beings go on a downward slope.
எல்லா மனிதர்களும் சரீர பிரகாரமாக கீழ்நோக்கி போகக்கூடிய ஒரு பாதையில்
சென்றுவிட்டோம்.
25 வயது வரை நாம் மேல்நோக்கி சென்று நாம் வலிமையானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம்.
We reach our physical peak at 25.
நம்முடைய சரீர பிரகாரமான உச்ச கட்டத்தை 25 வயதில் அடைகிறோம்.
And then we are going down the hill.
பிறகு நாம் அந்த மலையின் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கிக் கொண்டே வருகிறோம்.
And our faculties become weaker.
நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் பலவீனமாய் மாறிக்கொண்டே வருகிறது.
We can't physically do the things that we can do at that peak that later on in life.
அந்த உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் செய்த காரியங்களை சரீரத்திலே நாம் இப்பொழுது செய்ய முடியாமல் இருக்கிறோம்.
And it says our outer man is constantly decaying. We are going down, 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 down.
புறமான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே வருகிறது. தொடர்ந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறோம்.
But while that's happening to our outward body,
வெளிப்பிரகாரமான சரீரத்திற்கு இந்த காரியம் நடந்து
கொண்டிருக்கும் this inner man,
உள்ளான மனிதன்,
which God has created,
தேவன் சிருஷ்டித்த உள்ளான
மனிதன், new person,
அந்த புது நபர்,
is being renewed day by day.
அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே
இருக்கிறான். ஒன்றுமே
செய்யாமலேயே புறமான மனுஷன் அழிந்து கொண்டே
வருகிறது.
நாம ஒன்றும் செய்ய தேவையில்லை.
It will automatically decay even if you do nothing.
ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் தானாக அந்த அழிவு வந்து கொண்டே.
Of course, if you have some bad habits, it will decay sooner.
கெட்ட பழக்கம் இருந்தால் அழிவு சீக்கிரமாய் வந்துவிடும்.
If you smoke cigarettes and get drunk,
புகை பிடித்தாலோ குடித்தாலோ,
and eat too much,
நிறைய சாப்பிட்டாலோ,
and many many things like that, you can make that decay happen sooner in your life.
இப்படி பல கெட்ட பழக்கங்களை வைத்திருந்தால் அந்த அழிவு சீக்கிரமாய் சம்பவிக்கும்.
Or you don't take any exercise,
அல்லது உடற்பயிற்சி செய்யாமல்,
decay will come sooner.
அந்த அழிவு சீக்கிரமாய் வந்து,
but even if you do everything to protect your body, decay is still taking place.
ஆனால் நீங்கள் உங்கள் சரீரத்தை பாதுகாக்க முடியாத எல்லா காரியங்களையும் செய்தாலும் இன்னும் அழிவு நடந்து கொண்டே தான்
வருகிறது. In a sense, it is automatic.
ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது தானாக நிகழும் சம்பவம்.
But the renewal of our inner man,
ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிற
சம்பவம்,
அது தானாக நடப்பதில்லை.
We have to respond at each step to what God is saying.
ஒவ்வொரு படியிலேயும் தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
God's will is that we should be renewed according to this verse every day.
ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும்.
Every 24 hour period I should have experienced some renewal in my inner man.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு 24 மணி நேரங்களுக்கும் என் உள்ளான மனிதனிலே ஒரு புதிதாக்கப்பட நடைபெற்றிருக்க வேண்டும்.
Every 24 hour period I should have got some light on something unchristlike in my life which I repent of.
அந்த ஒவ்வொரு 24 மணி நேர காலகட்டத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஒரு சுபாவத்தை கொடுத்து வெளிச்சம் பெற்று அதிலே நான்
மனிதனாக
அந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியில் இருந்து என்னை நானே கழுவி கொண்டிருக்க வேண்டும்.
பெர்ஃபெக்ட் ஹோலினஸ் இன் தி ஃபியர் ஆஃப் காட்,
தேவ பயத்தோடு கூட பரிசுத்தமாக்குதலை நான் பூரணப்படுத்த வேண்டும்.
லைக் இட் சேஸ் இன் 2 கொரிந்தியன்ஸ் 7 வெர்ஸ் 1,
2 கொரிந்தியர் 7 1 சொல்லப்பட்டது போல,
அண்ட் லைக் இட் சேஸ் இன் 2 கொரிந்தியன்ஸ் 3:18,
2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்டது போல,
but from one degree of glory to another degree of glory I am being changed into God's image.
தேவனுடைய சாயலாக நான் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
Into the image of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சாயல குப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறேன்.
Every 24 hour period, that's the meaning of day by day.
நாளுக்கு நாள் என்று சொல்லப்பட்டதுடைய அர்த்தம் அதுதான். 24 மணி நேரங்களுக்கு ஒரு முறையாவது.
And equally,
அதே போல,
in a 24 hour period I can become a backslider also.
அந்த 24 மணி நேர காலகட்டத்துக்குள்ளாக நான் பின்வாங்கி போக முடியும்.
You don't need one week to become a backslider.
பின்வாங்கி போவதற்கு ஒரு வாரம் தேவையில்லை.
See Hebrews chapter 3,
எபிரேயர் 3 அதிகாரம்
and verse 13,
13 வசனம்.
It says here, encourage one another day after day.
நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
Because otherwise you will be hardened through the deceitfulness of sin.
இல்லாவிட்டால் பாவத்தின் வஞ்சனையினாலே நீங்கள் கடினப்பட்டு போய்விட
முடியும். So according to this verse, how long does it take for that hardening process to start in your life?
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடினப்படுத்தக்கூடியதான அந்த நிகழ்வு நடப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவை?
24 hours.
24 மணி நேரங்கள்.
So put these two verses together.
ஆகவே இந்த இரண்டு வசனங்களை ஒன்றாக வைத்து
day by day there and day by day here.
அங்கேயும் நாளுக்கு நாள் இங்கேயும் நாளுக்கு நாள்.
If we don't allow ourselves to be renewed day by day, we will backslide day by day.
ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்படுவதற்கு அனுமதிக்காவிட்டால் நாம் அந்த ஒவ்வொரு நாளிலேயும் பின்வாங்கி போய்
கொண்டிருக்கிறோம். There is no such thing as standing still in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரே நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லவே முடியாது.
We may think we are standing still.
நாம் ஒரே நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று எண்ணலாம்.
Other people may think we are standing still.
மற்றவர்களும் நாம் இவர் கீழேயும் போகவில்லை மேலேயும் போகவில்லை ஒரே இடத்தில் நிற்கிறோம் என்று
எண்ணலாம். So that brother has not made any progress in his Christian life.
இந்த சகோதரன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவே இல்லை என்று
சொல்லலாம். He is in the same place as he was before.
இதற்கு முன்னாக இருந்த அதே நிலையில் இருக்கிறார் என்று
சொல்லலாம். But it's not exactly like that.
உண்மையாலுமே அப்படி அல்ல.
Either he has gone ahead or he has gone backwards.
ஒன்று அவர் முன்னாக சென்று விட்டார் இல்லாவிட்டால் பின்னாக சென்று விட்டார்.
You take an aeroplane which
ஒரு விமானத்தை பாருங்கள்.
An aeroplane flies as long as it's moving forward.
அந்த விமானமானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இருக்கும் வரைக்கும் தான் அது பறந்து கொண்டிருக்கும்.
If it stops moving forward,
முன்னோக்கி செல்ல நிறுத்தும் பொழுது,
if the pilot switches off his engine,
அந்த விமான ஓட்டி அந்த இயந்திரத்தை என்ஜினை நிறுத்தி விட்டால்,
what happens to an aeroplane when it stops in the air?
அந்த விமான நடு ஆகாயத்திலே விமானம் முன்னே போவதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும்?
It doesn't stop there.
அங்கே அப்படி நிற்காது.
Immediately it starts going down.
உடனடியாக கீழே வர ஆரம்பிக்கும்.
How to go forward?
எப்படி முன்னே போக முடியும்?
How to keep on flying?
எப்படி பறந்து கொண்டே இருக்க முடியும்?
It must keep on moving.
அது முன்னோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும்.
The law of aerodynamics is such that you can be lifted up only if you keep moving.
அந்த ஏரோடைனமிக்ஸ் இன் விதிகளின்படி இது முன்னோக்கி வேகமாக சென்றால் தான் மிதக்க முடியும்.
It is the forward movement that makes the air go over your wings that lifts up the plane.
அங்கே அந்த விமானமானது முன்னுக்கு செல்லும் பொழுது அந்த ரக்கைகளின் மூலமாக அந்த காற்றுகள் போகும் பொழுது அதை தூக்கக்கூடிய ஒரு விசை அதை அப்படியே தூக்குகிறது.
The wind goes under your wing and lifts you up.
அந்த ரக்கைகளுக்கு கீழாக காற்று போகும் பொழுது அது அப்படியே தூக்குகிறது.
Only if you are moving.
அந்த விமானம் முன்னோக்கி செல்வதை
நிறுத்திவிட்டால்
அங்கே அந்த ரக்கைகளுக்குள்ளாக அந்த ரக்கைகளுக்கு ஊடாக அங்கே காற்று போக முடியவில்லை.
Then there's no power to lift it up.
அப்பொழுது அந்த விமானத்தை தூக்குவதற்கு அது கீழே வந்துவிடும்.
So in the Christian life also,
கிறிஸ்துவ வாழ்க்கையிலும்
exactly like that aeroplane.
இந்த விமானத்தை போலவே தான்.
The law of the Holy Spirit is like that.
பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணமும் அப்படி.
Like this law of aerodynamics lifts up the plane against the law of gravity.
இந்த ஏரோடைனமிக்ஸ் விதிகள் எப்படி இந்த சென்று உன்னே சென்று கொண்டிருக்க விமானத்தை தூக்குகிறதோ.
The law of the Spirit can lift you up against the law of sin so that you don't fall.
நீங்கள் கீழே விழாதபடிக்கு கிறிஸ்துவுடைய ஆவியின் பிரமாணமானது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு மேலாக உங்களை உயர்த்தும்.
If you don't keep moving forward, you'll go down.
ஆனால் நீங்கள் முன்னேறாவிட்டால் நீங்கள் கீழே வந்து விடுவீர்கள்.
So day by day, I need a renewal in my life.
ஆகவே நாளுக்கு நாள் எனக்குள்ளாக ஒரு புதிதாக்கப்படுகிற சம்பவம்
நிகழ்வு. That's what we see pictured in Genesis 1.
இதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And how did that renewal come every day?
இந்த புதிதாக்கப்படுதல் எப்படி ஒவ்வொரு நாள் வர முடியும்?
It finally became perfect in the 6th day.
ஆறாவது நாளில் அது பூர்ணமாய் அடையும் வரை எப்படி நடக்க முடியும்?
It came through God's word.
தேவனுடைய வார்த்தையின் மூலமாய்.
God spoke.
தேவன் பேசினார்.
Something got renewed.
ஏதோ ஒன்று புதிதாக்கப்பட்டது.
And at each point the earth submitted.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பூமியானது தம்மை ஒப்புக் கொடுத்தது.
The sea submitted.
அந்த கடல்கள் ஒப்புக் கொடுத்தது.
That is why something happened.
ஆகவேதான் ஒன்று நிகழ்ந்தது.
There was no resistance to God's word in Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது என்ற ஒன்றுமே இல்லை.
There's a reason for that because the earth does not have a choice of its own to resist.
அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதை எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் அந்த பூமிக்கு இல்லை.
So that is the one big difference between Genesis 1 and the way God's word affects us.
ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பார்ப்பதற்கும் நம்மை பாதிக்கிற விதத்தில் பார்ப்பதற்கும் இது ஒன்றுதான் வித்தியாசம்.
In Genesis 1,
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே
the earth just has no will, it just accepts what God does.
அதற்கென்று சுய சித்தம் இல்லாதபடினாலே தேவன் செய்கிற காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது.
When God's word comes to us,
ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்பொழுது
there can be resistance.
அங்கே ஒரு எதிர்ப்பு இருக்க முடியும்.
We may say, I think I'll do that tomorrow.
நாளைக்கு நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல முடியும்.
Supposing what had happened here.
இங்கே அது நடந்திருக்குமே ஆனால்
that God says.
ஆண்டவர் சொல்லு தேவன் சொல்கிறார்.
Let there be light.
வெளிச்சம் உண்டாகிறது.
And the universe says, yeah, I'll think about it. We'll do it tomorrow.
இந்த அண்டசராசரம் சரி இதை குறித்து எண்ணி பார்க்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் என்று சொன்னால்
let the trees come forth from the earth.
அல்லது இந்த பூமியிலே மரம் செடி கொடிகள் உண்டாகட்டும் என்று சொன்னார்.
As he said in verse 11. Genesis 1:11.
ஆதியாகமம் 1:11
இல்லை. The earth said, let me think about that.
நான் அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறேன் என்று அந்த பூமி சொன்னால்
one week it waits.
ஒரு வாரம் அந்த பூமி காத்திருக்கிறது.
Then nothing would have finished in 6 days.
அப்படியானால் 6 நாட்களில் ஒன்று முடிந்திருக்காது.
Everything would have got delayed.
எல்லாமே காலதாமதமாகி இருக்கும்.
Do you know that God has a time period in which he wants to accomplish something in your life?
உன்னுடைய வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையின் மூலமாக ஒரு சில காரியங்களை சாதிப்பதற்கு தேவன் காலகட்டத்தை நியமித்திருக்கிறார்
என்று தெரியுமா? Disobey God's word, that time period gets lengthened.
ஒவ்வொரு முறையும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது அந்த காலமானது அது தாமதமாகிக் கொண்டே போகிறது.
God wants to do in you in 6 days may take 6 years.
ஆறு நாட்களிலே தேவன் மூலமாய் செய்யக்கூடிய காரியங்கள் இப்பொழுது 6 ஆண்டுகளாக இருக்கு.
Or 60 years.
அல்லது 60 ஆண்டுகளாக இருக்கு.
It may never happen in your life.
அல்லது உன்னுடைய வாழ்நாள் முழுதுமாக அது நடக்காமலே போய்விட முடியும்.
What a sad thing.
என்ன துக்கமான காரியம்.
God wants to do a quick work in all of us.
தேவன் நம் எல்லாரிலேயும் ஒரு சீக்கிரமான தீவிரமான வேலை செய்ய விரும்புகிறார். அவர் வார்த்தையின் மூலமாக.
I remember when I was born again at the age of 19 and a half.
19 வயதாக இருக்கும்போது நான் மறுபடியும் பிறந்தேன்.
In 1959 July.
1959 ஜூலை மாதம்.
And I had not taken baptism even though the church I went to said I must be baptized.
நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று நான் போகிற சபை சொன்னாலும் கூட நான் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை.
And I said let me see what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் பார்க்க
வேண்டும். There were some Christians who taught child baptism.
ஒரு சிலர் குழந்தை ஞானஸ்நானத்தை போதித்தவர்கள் இருக்கிறார்கள்.
Which is what I had taken as a child.
நான் குழந்தையாக இருக்கும்போது அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன்.
I studied God's word and I found there's no child baptism in the Bible.
நான் வேதத்தை படித்து ஆரம்பித்தேன் குழந்தை ஞானஸ்நானம் என்று ஒன்று வேதத்திலே சொல்லப்படவில்லை.
I must be baptized.
ஆகவே நான் மீண்டும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று எண்ணினேன்.
But then some people said if you get baptized your church will throw you out.
நீ ஞானஸ்நானம் பெற்றால் உடைய சபை உன்னை வெளியே நீக்கிவிடும் என்று சொன்னார்.
And there are people in that church who need to hear this message of salvation.
இந்த இரட்சிப்பின் செய்தியை நீ இந்த சபையிலே கேட்க வேண்டும் என்று
சொன்னார். So don't get baptized.
ஆகவே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள்.
Then you can stay in the church and you can witness to other people, bring them to Christ.
ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் அதே சபையில் நிலைத்து நிற்கலாம், அங்கு உள்ளவர்களை ஆண்டவருக்காக வழிநடத்தலாமே.
I was young, I was foolish, I was stupid.
நான் வாலிபனா இருந்தேன், நான் புத்திரனா இருந்தேன், ஆகவே நான் அப்படி செய்யவில்லை.
And I listened to what these people said.
இந்த ஜனங்கள் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டுக்கொண்டேன்.
I didn't obey God.
நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை.
For 1.5 years I didn't obey God.
1.5 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை.
And all that 1.5 years I did not grow in the Christian life.
அந்த 1.5 ஆண்டுகளும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரவே இல்லை.
I began to backslide.
நான் பின்வாங்க ஆரம்பித்தேன்.
Then one day
அப்பொழுது ஒரு நாள்
I decided
நான் தீர்மானித்தேன்
I am going to get baptized.
நான் ஞானஸ்நானம் பெற போகிறேன்.
And suddenly the plane began to take off.
இப்பொழுது அந்த விமானம் மேலே எடுக்க ஆரம்பித்தது.
I have learned in my life.
அது என் வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
If you don't obey God when he tells you something.
தேவன் உனக்கு ஒன்றை சொல்லும்போது நீ கீழ்ப்படியாத பட்சத்தில்
like switching off the engine of the plane.
அது அந்த விமானத்தினுடைய அந்த எஞ்சினை நிறுத்துவது போல.
You will not stay there in midair.
அங்கே நடுவானத்தில் அப்படியே நிற்க மாட்டீர்கள்.
It will start coming down.
அது கீழே வர ஆரம்பிக்கும்.
And before you crash you better take off again.
அது மீண்டும் தரையில் இடித்து நொறுங்குவதற்கு முன்பதாக மீண்டும் நீ டேக் ஆஃப் பண்ணிவிடு.
That is by obedience.
அது கீழ்ப்படிதல் மூலமாக வரும்.
If you don't obey you keep on disobeying one day you just crash.
நீ கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு நாளிலே அது இடித்து நொறுங்கிவிடும்.
So before that happens
adu nadappai munbadhaga
God says something to us every day
aanalum ovvoru naalum devan ondrai namakku solli
God's word is like a lamp to our feet
devude vaarthai nammudaiya kaalgalukku theepam
it's like a torch light
oru torchai pola
now if you want to see further up the road
அங்க ரோட்ல அங்க என்ன இருக்குது என்பதை பார்க்க
வேண்டும்.
இந்த டார்ச் லைட் உங்களுக்கு முன்னாக ஒரு சில அடிகள் மட்டும் தான் என்ன
இருக்குது என்பதை காண்பிக்கும்.
எவ்வளவுதான் தூரமா டார்ச்சை தூக்கினாலும் கூட நீங்கள் முன்னே இருக்கிற காரியங்களை பார்க்க
முடியாது.
உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால் நீ இன்னும் 4000 அடி எடுத்து வைத்தால் 4 அடிக்கு பிறகு என்ன இருக்கிறது ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்கள்
you see some more
இன்னும் கொஞ்சம் காரை
பார்க்கிறீர்கள் take another step
இன்னொரு அடி எடுத்து வைக்கிறீர்கள்
you see some more
இன்னும் கொஞ்சம் பார்க்கிறீர்கள்
and as you keep taking steps you see more and more and more and more of
the அடி எடுத்து வைக்க 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 ரோட்டிலே அநேக கரங்களை பார்க்கிறீர்கள்
my word is a lamp to my feet
நம்முடைய வார்த்தையின் கால்களுக்கு தீபம்
so that is how God leads us on
இப்படி தான் தேவன் நம்மை நடத்துகிறார்
he doesn't show our whole future all the way till we die
நாம் மரிக்கும் வரை எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் ஒரு காலம் காண்பிக்க மாட்டார்
what is your next step
அடுத்த அடி என்ன என்று காண்பிப்பார்
if you take it
நீ அதை எடுத்துவிட்டால்
show you the next one
அடுத்த அடியை காண்பிப்பார்
have you seen some places where they have these automatic doors
சில இடங்களிலே தானாக இயங்கக்கூடிய கதவுகளை வைத்திருக்கிறார்கள்
so you come near the door it opens
நீங்கள் அந்த கதவுக்கு அருகாமையில் வந்த உடனே அந்த கதவு திறக்கும்
you don't have to touch it
நீங்கள் தொடவே தேவையில்லை
Christian life is like that
கிறிஸ்துவ வாழ்க்கையும்
அப்படி தான் there is a closed door in front of you
உங்களுக்கு முன்பதாக ஒரு அடைக்கப்பட்ட கதவு
இருக்கு never open
அது திறக்கவே திறக்காது
you come near it
நீங்கள் அந்த கதவுக்கு அருகாமையில்
வந்து you are far away from it
நான் தூரமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன்
yes, I am waiting for that door to open
அந்த கதவு திறப்பதற்காக
காத்துக்கொண்டிருக்கிறேன்
அது திறக்கவே திறக்காது
you got to move forward with God
நீ தேவனோடு கூட முன்னோக்கி சென்றால்
தான் திறக்கும் step God is telling you now
இப்பொழுது தேவன் சொல்லுகிற அடி எடுத்து வை கீழ்ப்படி
கீழ்ப்படி come near that door
அந்த கதவுக்கு கிட்ட வரும்போது
that is the direction God has planned for you
அது உனக்கென்று தேவன் தீர்மானித்த திசையா இருக்கும்
the door will open without your touching it
நீ அந்த கதவை தொடாமலே அந்த கதவு திறக்கும்
if that door is not the one God has planned for you
உனக்கென்று தேவன் அந்த கதவை தீர்மானிக்கவில்லை என்றால்
you are an obedient child of God
நீ தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு மகனா இருந்தால்
then don't bang at that door
அந்த போய் கதவை தட்டவேண்டாம்
you try you're not able to go through
எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நீ அங்கே போக முடியாது
then you say lord that's not your will
ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் அல்ல
என்று நினைக்கிற but you are a disobedient child of god
நீ கீழ்ப்படியாத தேவனுடைய பிள்ளையா
இருந்தால் you want your own way
உன்னுடைய சொந்த வழியிலே போக
வேண்டும் even though god doesn't want you to go that way
அந்த வழியிலே போக தேவன் விரும்பாவிட்டாலும் கூட
you will bang and break the glass and go the other side
நீங்கள் அடித்து நொறுக்கி கண்ணாடியை உடைத்துவிட்டு நீங்கள் அடுத்த பக்கம் போகிறீர்கள்
We don't have to do that when God is leading us.
தேவன் நம்மை நடத்தும்போது அப்படி நாம் செய்ய தேவையில்லை.
God says in Revelation 3 I have set before you an open door nobody can shut it.
உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் அது யாரும் மூட முடியாது என்று சொல்கிறார்.
God can do that.
தேவன் அதை செய்ய முடியும்.
You read that lovely verse in Revelation 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் அற்புதமான அந்த வசனத்தை வாசித்தார்.
God is the one who opens the door. He says I open and no man can shut.
நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்று சொல்கிறார்.
I shut and no man can open.
ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று சொல்கிறார்.
Listen to God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு
செவிகொடுங்கள். He tells you to go and ask forgiveness from somebody.
ஒருவரிடத்தில் போய் மன்னிப்பு கேள் என்று ஆண்டவர் சொன்னார்.
Don't wait till tomorrow.
நாளை வரை காத்திருக்க வேண்டாம்.
Do it immediately.
உன்னுடைய
write a letter.
ஒரு கடிதம்
phone call.
ஒரு phone பண்ணு.
When God says this thing is wrong in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் இது தவறு என்று ஆண்டவர்
சொன்னார்.
உடனடியாக சரி
செய். Tomorrow.
நாளைக்கு அல்ல.
Right now.
இப்பொழுதே.
Be like the earth was in Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பூமி இருந்தது போல இருந்து விடுங்கள்.
When you read something in the Bible that's God's word.
தேவனுடைய வார்த்தையில் ஒன்றை படிக்கும்போது அது தேவனுடைய
வார்த்தை. That's exactly like we read here then God said.
பிறகு தேவன் சொன்னார் என்று சொல்கிறோம் அதே போலதான் அந்த வசனம்.
Submit to that.
நீங்கள் அதற்கு ஒப்புக்
கொடுக்கிறீர்கள்
ஒன்று நடக்கும்
and it will be written
பிறகு அது எழுதப்படும்
God saw that it was good.
தேவன் அது நல்லது என்று
கண்டார். Isaiah 55.
Yes, 55.
It says in verse 11.
14 வசனத்திலே பார்க்கிறோம்.
Isaiah 55 and verse 11.
Yes, 55 11.
My word which goes out from my mouth will never return empty without accomplishing what I desire.
என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக
முடியும்.
வார்த்தைக்கு அதிக
வல்லமை
வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அது செய்யும்.
It will accomplish it if you submit to it.
நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்தால் அது உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யும்.
And you will be renewed day by day.
நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள்.
This is a wonderful thing.
இது அருமையான ஒரு வாழ்க்கை.
God's word comes to us like milk when we are little babies.
நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை பாலை போல வருகிறது.
And as we grow up God teaches us more important things which are like meat from the same book
valara valara adhe puthagathilirundu irachiyai pole nalla valuvana aagarathai devan namakku tharugirar
so there is milk and meat in the same book
ore puthagathile paalum irukkirathu irachiyum
irukkirathu if you are newly converted god gives you little milk
pudidai manandirum irundal devan konjam paalai
tharugirar as you walk with the lord more from the same book god gives you meat
தேவனோடு கூட நீ நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இதே புத்தகத்திலிருந்து தேவன் இறைச்சி
தருவார். He teaches you deeper truths.
ஆழமான சத்தியங்களை உனக்கு
கற்றுக்கொடுப்பார். Concerning Christ.
கிறிஸ்துவை குறித்து.
Concerning his work.
அவருடைய ஊழியத்தை
குறித்து. Concerning the church.
சபையை குறித்து.
Concerning transformation.
மறுரூபமாகுதலை குறித்து.
And he can begin to speak that word through you to bless other people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உன்மூலமாக அந்த வார்த்தைகளை பேச முடியும்.
So let's bow our heads now in prayer.
ஆகவே இப்பொழுது நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போம்.
Now I want you to bow your heads for a moment in prayer.
ஒரு நிமிஷம் உங்கள் தலைகளை வணங்கி நீங்கள் ஜெபிக்க முடியாக
கேட்கிறேன். Say Lord,
ஆண்டவரே,
help me to listen to your word every day.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க
நான் ஜெபிக்கிறேன். Just like your word was spoken every day in Genesis 1.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் உம்முடைய வார்த்தை
பேசப்பட்டது போல. I want to hear your word every day.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை
படிக்க வேண்டும். I want to read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை படிக்க வேண்டும்.
Obey it.
அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
Submit to it.
அதற்கு நான் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
And believe your promises.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்ப
வேண்டும். Believe that as I do it
நான் அதை செய்ய
the Holy Spirit will work upon me
பரிசுத்த ஆவியர் என் மீது கிரியை செய்வார் என்று
நம்புகிறேன் and transform me into the likeness of Christ
கிறிஸ்துவின் சாயலுக்குப்பாய் என்னை மறுரூபமாக்குவார் என்று நம்புகிறேன்
every day
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாய்
ஆமென்
ஆமென்
God bless you
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக